இப்போ நாம என்ன பார்க்க போகிறோம் என்றால் பாவத்தை குறித்து பார்த்தோம். அதை பார்த்ததுக்கு காரணம் பரிசுத்தம் அடைவது எப்படி? இப்போ ஒரு மனுஷன் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவன் இயல்பிலேயே பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதனால தான் அதை சொல்லுறோம். இப்ப இயல்பில் மனிதன் எப்படி இருக்கான்னு தான் இவ்வளவு நேரம் பார்த்துருக்கோம். இப்ப இயல்பில் இவ்வளவு கேடானவனாக மோசமானவனாக மனிதன் இருந்தால் இப்படி கோரமான நிலையில் இருக்கிற மனிதன் பரிசுத்தம் அடைவதற்கு என்ன வழி பார்க்கணும். ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தெரியும், இதற்கு தெய்வீக வழி ஒண்ணு தான் தேவை. ஏன்னா உலகத்துல இருந்து வர முடியாது. பாவத்துல இருக்கிற உலகம், பாவத்துல இருக்கிற மனிதன் பாவிகளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அதுக்கான சிந்தனையும் அவனுக்கு வராது. ஆகவே இதுக்கு ஒரு தெய்வீக வழி தான் தேவை. ஏன்னா மனிதன் பாவியாக பரிசுத்தமற்ற நிலையிலே இருக்கிறான். இதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அப்படியான ஒரு தெய்வீக நிவாரணம் ஆண்டவரிடத்திலிருந்து வருவதா. இப்ப அதே ஒரு பெரிய அருமையான காரியம், நமக்கு ஒரு மணி நேரம் பத்தாது. இந்த இவ்வளவு மோசமாக இருக்கிற கோரமாக இருக்கிற பாவத்திலிருந்து அந்த மனுஷனுக்கு விடுதலை செய்வது கொடுப்பதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற வழிமுறைகளை படித்து பார்ப்போமானால் சரியான முறையில் அதை விட அற்புதம் இன்னொன்னு இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, அதை பார்க்கிற பொழுது நீங்களே இறுதியில கேட்க வேண்டி வரும், மனுஷனால் இதெல்லாம் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. அந்த தெய்வீக வழிமுறையை ஒரு வார்த்தையில சொல்லிவிட முடியாது, நான்கு வசனங்கள்லையும் சொல்லிட முடியாது. அது ஒரு பெரிய அருமையான காரியம். ஜான் மரேன்னு சொல்லுகிற ஸ்காட்லாந்துல இருந்த, இப்ப அவர் உயிரோடு இல்லை, ஒரு சீர்திருத்த இறையியல் அறிஞர். சீர்திருத்த இறையியல் அறிஞர்களால் எல்லாம் மிகவும் அதிகமாக மதிக்கப்படுகின்றவர். அவரதை பத்தி ஒரு நூல் எழுதி இருக்கிறார், Redemption Accomplished, நிறைவேற்றப்பட்ட மீட்பு அப்படின்னு சொல்லி. ஆங்கிலத்துல தான், தமிழ்ல இல்லை. அந்த ஆங்கில நூலும் கூட வாசிக்கக்கூடிய இலகுவான ஆங்கிலம் இல்லை. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சிந்தித்து வாசிக்க வேண்டியது. ஆகவே இப்ப அதை நான் எங்க சபையில சொல்லி கொடுக்கிற பொழுது என்னுடைய சொந்த வார்த்தைகள்ல ஆங்கிலத்துல திரும்ப எழுதிட்டு இருக்கேன். அது இலகுவானது இல்லைங்கிறதுக்காக இப்ப அத பிறகு என்னுடைய சொந்த வார்த்தைகளிலே தமிழ்ல எழுதி அடுத்து வரப்போகிற திருமர தீபத்துல ரெண்டு ஆர்டிகல்ஸ் அதை பத்தி தான். ஆனா இன்னும் கூட இருக்கு, அது முடிஞ்சா அதுவும் கூட ஒரு புத்தகமா வரும். ஆனா தமிழ்ல அப்படி புத்தகங்கள் இல்லை. இல்லை மட்டும் இல்லை, இந்த 20 வருஷம் போனாலும் ஒருத்தனும் நினைச்சும் பார்க்க மாட்டேன். இது அவசியம் போற போக்குல என்ன, 22 வருஷமா அந்த மேக்சின் வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு காணும், இவ்வளவு வந்தும் கூட திருந்தி நீயாவது ஒழுங்கா இருப்போமேன்ட்டு இப்போ ஊழிய செய்ய ஆரம்பிச்சோன்னு இல்லை. ஸோ இருக்கிறத பயன்படுத்திங்க. நம்ம என்ன முடிஞ்சத செய்தா அது அவ்வளவு பெரிய அருமையான. ஆண்டவர் அந்த மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக அவர் செய்திருக்கிற வழி மிக மிக அற்புதமான தெய்வீக வழி தான். அதுக்கு வேற வழி இல்லை, தெய்வீக வழியா தான் இருக்க முடியும்னு சொல்லி லேசா விட்டுற முடியாது. அது எப்படிப்பட்ட தெய்வீக வழி பாத்தீங்களா, அது கேட்கணும். சரி, என்ன தெய்வீக வழி? சுருக்கமா தான் என்னால் சொல்ல முடியும். இந்த தெய்வீக வழிய வேதம் வந்து பாவ நிவாரண பலின்னு சொல்லுது. பாவ நிவாரண பலி, பாவ நிவாரண பலின்னு சொன்னா ஆங்கிலத்துல அட்டோன்மெண்ட், ATONEMENT, அட்டோன்மெண்ட்னு பேர். அட்டோன்மெண்ட்னு சொன்னா பாவத்துல இருக்கிற மனிதனுக்கு அதிலிருந்து விடுதலை அடைவதற்காக பாவமே இல்லாத ஒருவர் அவனுடைய இடத்தில் இருந்து தன்னையே அவனுக்காக பலி கொடுக்க வேண்டும். இதுதான் பாவ நிவாரணப்படி அட்டோன்மெண்ட்டு அர்த்தம். இந்த பாவ நிவாரணப்படியை அடையாளப்படுத்தி நடக்க போகிறத காட்டுவதாகத்தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை பழிகளும் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு பழிகள் எல்லாமே இந்த வரப்போகிற பாவ நிவாரணப்படி படமாக காட்டுகின்றவை. ஷேடோ நிழல் மாதிரியும் பேட்டர்ன் இந்த வழியில தான் இருக்க போகிறது என்றும் காட்டுகிறது தான் அத்தனை பழிகளையும் அத்தனை ஆலய பழிகள் எல்லாமே. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுக்கார மனிதனுக்கு யூதனுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து அவன் செய்யும்படியாக கட்டளையிட்டிருந்த அந்த பழிகள் தான் சுவிசேஷம். அதான் சுவிசேஷம். எனக்கு நீ கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லி அந்த கீழ்ப்படிவுக்கு அடையாளமாக உன்னுடைய மகனை எனக்கு பழி கொடுன்னு சொன்னார். ஒரு வார்த்தை மீறி பேசாமல் அந்த மகனை ஆண்டவருக்கு பழி கொடுப்பதற்காக அவன் தூட்டி கொண்டு போவான். மகனுக்கு ஒரு யோசனை வருகிறது, பாதி நேரம் போகிறது, அப்பா நீங்க உன்னை மறந்துட்டீங்க, என்ன மகனேன்னு கேட்கிற. வலமையா நம்ம பழி கொடுக்க போன ஒரு ஆடு கொண்டு வருவோமே, இன்னைக்கு ஆட்டை மறந்துட்டு வந்துட்டு. அந்த மகன் எப்படி சொல்றது? ஆபிரகாம சொல்லுகிறான், ஆண்டவர் ஆட்டை தருவார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாரு, விசுவாசத்தை அங்க பாக்கணுமா இல்லையா? அப்படி போய் எந்த விதமான மறுப்பும் சொல்லாம பலிபீடத்துல மகனை கிடத்தி அவனை பலி கொடுப்பதற்காக கத்தியையும் தூக்கிட்டான். ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார், நிறுத்தி ஒரு ஆட்டை கொடுக்கிறார். அந்த ஆடு எதை நினைவுபடுத்துகிறார்? ரத்த பழியாக வரப்போகின்ற இன்னொரு நிவாரண பழியை நினைவுபடுத்துகிறார். அதன் அடையாளமாக அதே விதமாகத்தான் பழைய ஏற்பாட்டு பழிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இருதயம் திறக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அது பொருள் தெரிந்திருந்தது. ஆபிரகாமை போல, மோசேயை போல, யோசேப்போ போல, தாவிதை போல, சாலமை பெண்மோனை போல, இப்படி இருந்த விசுவாசிகளுக்கெல்லாம் அந்த பொருள் புரிந்திருந்தது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு நூல்களை வாசிக்கிற பொழுது, தாவிதின் சங்கீதங்களை எல்லாம் வாசிக்கிற பொழுது, தீர்க்க தரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது, இயேசுவை குறித்த அவருடைய வருகையை குறித்த விஷயங்களை அவங்க சொல்றாங்க. ஆகவே பழைய ஏற்பாட்டிலையும் சுவிசேஷம் இருக்குங்கிறத மறந்துடாது. சுவிசேஷம் கேட்காம ஒருத்தனும் ரட்சிப்பு அடைந்தது இல்லை. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, வரப்போகின்ற இயேசுவை பற்றி பேசுகிற சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம். வந்து மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுவது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம். அப்ப ரெண்டு இடத்துலயும் இயேசுதான் பாத்தீங்களா? அவர் இயேசுடைய பாவ நிவாரண பலி ஒரு மனித கற்பனைகளை எல்லாம் மீறிய தெய்வீகம் மட்டுமே கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு அருமையான காரியம். மனித சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இயேசுடைய இந்த பரிகார பலியை நினைத்து பார்க்கிற பொழுது நம்ம ரொம்ப இன்னைக்கு கொடுக்கிற காஸ்போல் சுவிசேஷ செய்தியெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றாங்களா யோசிச்சு பாருங்க. மனிதனுடைய தேவையின் அடிப்படையில தான் ஆரம்பிக்குது. அதனால தான் முதல்ல சொன்ன கேரட் வந்திருக்கு. எல்லா மனிதனுடைய தேவை. அதனாலதான் பாட்டு எழுதி வைத்திருக்கிறார். என்ன பாட்டு? உனக்காக அவர் மரித்தாரே, அவருக்காக நீ என்ன செய்தாய்? பிச்சை கேட்கற மாதிரி இல்ல? எவ்வளவு சீப் ஆக்கிட்ட. உனக்காக அவர் மரித்தாரே, அவருக்காக நீ என்ன செஞ்ச? ரெண்டும் ஒன்னாயிருமா? எழுதினவனுக்கு அவர் என்ன செஞ்சார்னே புரியல. புரியாமதான் அப்படி எழுதி வச்சிருக்கிறோம். சுவிசேஷம் அத்தனையும் மனிதனுடைய தேவையை பார்த்து. ஆனா உண்மையிலேயே சுவிசேஷம் மனிதனுடைய தேவையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. பாத்தீங்களா? ஜான் மலை அருமையாக சொல்லுகிறார், அந்த பாவ நிவாரண பலிக்கு காரணம் எது தெரியுமா? நீங்க கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் காட்டிய அன்பு, அந்த அன்புதான் இதுக்கு காரணம். ஆண்டவரை பற்றி படிக்கிற பொழுது அவருடைய குணாதிசயங்கள்ல ஒன்று அன்பு. அவர் அன்பு ரூபமானவர். அது மனித அன்பை போன்றது அல்ல, அவர் அன்பே உருவமானவர். அந்த அன்புக்கு ஆரம்பமும் அல்ல முடிவும் அல்ல. அந்த அன்பு எக்காலத்துக்கும் குறையாம தொடர்ந்து இருக்கின்ற அன்பு. அந்த அன்புல மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. நம்ம என்ன செய்வோம், சுயநலம் வந்து கொஞ்சம் அன்பு காட்டுவோம், நம்ம காரியம் நடக்காட்டி அது பொசுன்னு குறைஞ்சிடும் இல்லையா. அது மனைவிக்கிட்டையும் அப்படித்தான், பிள்ளைங்கக்கிட்டையும் அப்படித்தான், யார்கிட்டையும் அப்படித்தான். மனுஷன் வந்து அவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் மாற்றம் அடைகின்றன. ஆண்டவரை பொறுத்தவரையில் எதுவுமே மாறாதது, நித்தியமானது. ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு தப்பு செய்திடலாம் அப்படின்னா நம்மளாம் செஞ்சிடறோமா இல்லையா? ஏமா யாருமே தப்பு செய்யாத விசுவாசி இல்லையே. பாஸ்டர் முதல் கொண்டு ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க தான் கூட செய்யறது. அப்ப ஆண்டவர் மட்டும் நம்மளை போலவனா இருந்திருந்தா எத்தனை பாஸ்டர் அழிஞ்சு போயிருப்பான் தெரியுமா? ஏன் அவர் மாற்றங்கள் கொண்ட உணர்வுகள் உடையவராக இருந்தா நம்ம பாவம் செஞ்ச உடனே பொறுக்காம அழிச்சிருக்கோம். ஆனா அவருடைய அன்பு மாறாது, அது நிலையானது. அவருக்கு மாற்றங்களே இல்லை, என்றைக்கும் பூரணமாக நித்தியமாக இருப்பது. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பே தனக்காக ஒரு மக்களை அந்த தேவன் தெரிவு செய்து கொண்டார். அந்த தெரிவு உங்கள இருந்த எந்த குணாதிசயத்தின் அடிப்படையினாலும் தெரிந்து கொள்ளப்பட்டதால், உங்களுடைய எந்த தேவையின் அடிப்படையினாலும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் அல்ல. அந்த தெரிவுக்கு என்ன காரணம் என்ற கேள்வி கேட்டு பார்த்தா வேதம் தருகிற பதில் என்ன தெரியுமா? தேவனுடைய தெய்வீக ஆலோசனை, the divine wisdom and counsel in English. இப்ப இதெல்லாம் மனுஷ வார்த்தைகள்ல விளங்கப்படுத்த முடியாது, ஒரு அளவு தான் விளங்கப்படுத்த முடியும். அது என்ன, அது நம்மால் புரிந்து கொள்ளுவதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆண்டவர் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் மனிதர் அல்ல, அவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற வேத சத்தியங்களின் மூலமாக மட்டும்தான் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அவரை பத்தி நமக்கு தெரியாது நிறைய இருக்கு. நமக்கு தேவையானது அவர் தந்திருக்கிறார். அவருடைய தெய்வீக ஆலோசனை, அவருடைய ஆணைகளை நம்ம சந்தேகம் கொள்ள முடியாது. ஏன்னா படைத்தவன் படைத்தவரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? படைக்கப்பட்டவன் அவரை விட சிறியவன். படைக்கப்பட்டிருக்கிற நமக்கு அறிவு குறைவு, ஆற்றல் குறைவு, நமக்கு இருக்கிற எல்லாமே அவரிடத்துல இருந்து வந்தது. அப்ப அதை வச்சு அவர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முடியாது. ஒரு அளவு தான் நம்ம போக முடியும், அதுக்கு மேல அவர் பெரியவர் பேசாம இருக்க. அப்ப அவருடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட மக்களை தெரிவு தெரிந்து கொண்டு அந்த மக்கள் பாவிகளாக இருக்கிறார்கள், அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யணும் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் கண்டுபிடித்த, அவருடைய தெய்வீக ஆலோசனையில் சித்தத்தில் உதித்த ஒரு விஷயம்தான் அவருடைய ஒரே குமாரனின் பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலி தான் சரியானது. வேறு எந்த வழிகளும் மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு பிரயோசனமானதாக இருந்திருக்கார். வேறு வழியே இல்லை. இந்த பாவ நிவாரண பலியை தவிர வேறு வழிகளில் அந்த பாவம் போக முடியாது. ஏன்னு கேட்பீங்க? அந்த கேட்புறதுல தப்பு இல்லை, ஆனால் வேதம் அதுக்கு பதில் சொல்லுகிறது. இந்த பாவ நிவாரண பலி அவசியமாக இருப்பதற்கு காரணம் இவ்வளவு நேரம் நான் சொன்ன பாவத்தினுடைய கோரத்தனம். இந்த பாவம் இவ்வளவு தூரம் மோசமானதாக இருக்கிறது, அந்த பாவம் செய்திருக்கின்ற அநியாயங்களும் இன்னும் கூட சொல்லல, நேரம் பார்த்தா. ஆனா இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு, இந்த பாவம் தேவனுடைய நீதிக்கு எதிராக போயிருக்கு. சாதாரண பாவம் இல்லை, பாவம் நீதி கட்டளைகளை எல்லாம் மீறியது. பாவத்துக்கு இன்னொரு பெயர் இலக்கு தவறுதல். இந்த பாவம் எதுக்கு எதிராக நிற்கிறது என்று சொன்னால், தேவனுடைய 10 கட்டளைகளுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நிற்கிறது. அப்ப மனிதன் இந்த பாவத்தினாலே அன்றாடம் நினைப்பிலும் செயலிலும் அவருடைய கட்டளைகளை மீறிக்கொண்டே இருக்கிறார். பாவத்தினுடைய ஒரு கோரத்தனம் என்ன தெரியுமா? இட் இஸ் அன் இன்சல்ட் அகெயின்ஸ்ட் காட். இன்சல்ட் தெரியுமா என்னன்னு? அவமதிப்பு. மனிதனுடைய ஒவ்வொரு பாவ சிந்தனையும் ஒவ்வொரு பாவ செயலும் அன்றாடம் அந்த தேவனை நிந்திக்கிறது. அவருடைய நியாய கட்டளைகள், நீதி கட்டளைகளை எல்லாம் மீறி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த தேவன் அநாதி காலத்துல அன்பு காட்டி இருக்கிறார். அந்த அன்பு உன்னதமான அன்பு. நம்ம அன்பு எல்லாம் சீப், அது உன்னதமான அன்பு. அந்த அன்பு விளக்குவதற்கு ஒரு உதாரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு பெரிய மகா உன்னதமான அன்பு யார் மேல அது காட்டப்படுகிறதோ அது மாறாத விதத்தில் தொடர்கிறார். அப்படியான அந்த அன்பு அந்த மனிதர்கள் மேல் காட்டப்படுகிற பொழுது அங்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன? அது பாவம் இல்லாம பூரணமான அன்பு. அந்த அன்புக்கு ஏற்றவர்களாக இருக்கிறவர்கள் இப்பொழுது மகா கோரமான பாவத்தில் இருக்கிறார்கள். அப்ப அந்த அன்பு இந்த பாவத்தில் இருக்கிறவர்களை எப்படி விடுதலை செய்வது? ஆண்டவர் பூரணமான நீதி உள்ளவராக இருப்பதனாலே அநீதியான காரணங்களை அவரால் செய்ய முடியாது. அப்ப அந்த அன்புக்கு கலங்கம் ஏற்படாமல் அதே நேரத்தில் அவருடைய நீதி தவறாமல் அவர் காரியங்களை செய்யணும். அந்த அன்பின் அடிப்படையிலே இந்த பாவிகளுக்கு விடுதலை ஏற்படுகிறது. இந்த பாவம் தேவனுடைய நீதி கட்டளைகளை எதிர்க்கிறது, அன்றாடம் மீறுகிறது, அவரை நிந்தனை செய்கிறது. அவர் அன்பு காட்டி அந்த மனிதர்கள் எல்லாமே இந்த நிமிஷமும் அவரை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கே அவர் அவங்களை அழிச்சிருக்கிறார். ஆனா அவர் அன்பு நம்முடைய போன்ற அன்பு அல்ல. அவர் விடுதலை செய்வதையே அது நோக்கமாக கொண்டிருக்கு. அப்ப சுவிசேஷத்திற்கு அடிப்படை மனிதனுடைய தேவை அல்ல, பாவ நிவாரண பலிக்கு காரணம் மனிதனுடைய தேவை அல்ல, அவருடைய அன்பு. இப்ப இந்த அன்பை வெளிப்படுத்துகிறதாகத்தான் அந்த பாவ நிவாரண பலியை அவர் கண்டுபிடித்தார். இந்த அன்பினுடைய வெளிப்பாடு அவருடைய ஒரே குமாரனை அந்த அன்புக்கு உரிய மக்களுக்காக சிலுவையில் பலியிடுவது. அதுதான் ஆண்டவர் செய்திருக்கிறார். இங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இந்த பாவம் அந்த நீதி கட்டளைகளை எல்லாம் மீறி கொண்டிருப்பதனாலே மீறுகிறவர்களாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களுக்கு அந்த பாவ நிவாரண பலி இவருடைய பலன்கள் போய் சேருவதற்காக அந்த பாவ நிவாரண பலியாக வரப்போகிறவர் ரெண்டு காரியத்தை செய்யணும். செய்யாமல் இருக்க முடியாது. என்ன? தேவனுடைய நீதி கட்டளைகளை மீறி கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் அவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற அத்தனை தண்டனைகளையும் அவர் தான் தாங்க வேண்டும். இரண்டாவது, இந்த பாவிகளாக இருக்கிறவர்கள் அந்த நீதி கட்டளைகளை எல்லாம் மீறிக்கொண்டே இருப்பதனாலே இவர்கள் நீதியுள்ளவர்களாக வருங்காலத்தில் நடப்பதற்காக அந்த கட்டளைகள் அனைத்தையும் அவர்களுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பூரணமாக பின்பற்ற, நீதி கட்டளைகளை மீறியதற்கான அத்தனை தன்பன் தன்னையும் நீ அனுபவிக்க. அப்படி அனுபவிக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்காக அந்த நீதி கட்டளைகள் அத்தனையையும் பூரணமாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறது. இதை செய்யறதுக்கு ஒரு மனிதன் அவங்களால தேட முடியுமா? முடியாது. இதை செய்வதற்கு பாவமே இல்லாத ஒருவர் தேவைப்படுகிறது. உலகமே பாவத்தில் இருந்து பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுமே பாவத்தில் பிறப்பதுனாலே உலகத்தில் எங்கேயுமே தேட முடியாது. அதுவே அன்பு ரூபமான தேவன், அந்த அன்பு எவ்வளவு உன்னதமான அன்புங்கிறத ஒரு உச்ச கட்டத்துக்கு கொண்டு போய் காட்டுகிறார். தன்னுடைய ஒரே குமாரனை பிரிக்க முடியாதபடி இருக்கின்ற ஆள் தத்துவமாகிய தான் நேசிக்கின்ற தன்னுடைய ஒரே குமாரனை தன்னுடைய மக்களுக்காக பழி கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார் தேவன் என்பது எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சுக்கலாம். அப்ப இந்த பாவ நிவாரண பழி ஒரு சரியானதாக முறையானதாக இருப்பதற்கு இத்தனையும் காரணம், வேறு வழிகளை முடியாது. இது மட்டுமே வழி, இந்த வழி மட்டும்தான் அவருடைய அன்பு, அவருடைய மக்கள் பேர் இருக்கின்ற அவருடைய அன்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை எடுத்துக்காட்டுகிறதாக இருக்கு. பார்த்தீங்களா? இப்ப அந்த பாவ நிவாரண பணியில இவ்வளவு அடங்கி இருக்கு. இன்னொன்னு இருக்கு, ரெண்டு காரியங்களை அவர் நிறைவேற்றணும். சிலுவையில அவர் தன்னை மறிப்பதற்காக ஒப்பு கொடுக்கிற பொழுது கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறவர்களே சுமத்தப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய கோபத்தை அவர் தன்மேல் சுமக்கணும். அதான் அந்த அல்டிமேட். இதான் நடக்கிறது வாழ்கிற பொழுது அத்தனை துன்பங்களையும் பாடுகளையும் வாதுகளையும் அவர்களுக்காக அனுபவித்து அவர்களுக்கான நீதி கட்டளை எல்லாவற்றையும் பூரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அதே ஒரு தனிப்பாடு அவருடைய கீழ்ப்படிதலை மட்டுமே ஒரு வாரத்துக்கு படிக்கலாம். அவ்வளவு உன்னதமான ஒரு கீழ்ப்படிதல் அவர் கீழ்ப்படிந்தார். அது மட்டுமல்ல, எபிரேயர் சொல்லுகிறது அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார். ஏன் அவர் கீழ்ப்படிதத்தை தெய்வீகத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தன்னுடைய மானிடத்தில் அதை செய்ய வேண்டியது. தேவ குமாரனாக மட்டுமல்ல மனித குமாரனாக அவர் கீழ்ப்படிய வேண்டியது. அதையும் செய்து இறுதியில் கோபாக்கினையை தன்மேல் சுமந்து தெய்வம் எப்படி கோபத்தை சுமக்க முடியும்? அது ஒரு மிஸ்ட்ரி, நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே பிதாவே என்னை விட்டு ஏன் விலகி போய், ஆண்டவரை விட்டு மனிதன் விலகி ஓடிட்டு அங்க ஒரு கணத்துக்கு பிதாவிடத்துல இருந்து பிரிந்ததாக எப்பவுமே பிரிய முடியாது. தெரிந்ததாக ஒரு அனுபவத்தை வேதம் விவரிக்கிறது. தேவனுடைய கோபம் நம்மேல் சுமத்தப்பட்டிருந்த கோபம் அவர் மேல் இறங்கிய போது, அப்ப இயேசுவினுடைய அந்த பாவ நிவாரண பலி சாதாரண பலி அல்ல. இந்த இயேசு செய்திருக்கின்ற இந்த பாவ நிவாரண பலியை வேதம் அருமையாக விளக்குகிறது. பலிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கோப நிவாரண பலி, தமிழ் வேதத்தில் தவறா கிருபாதார பலின்னு போட்டிருக்கு. அந்த மொழிபெயர்ப்பு தவறு என்பதற்காக நானே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க அதை யூஸ் பண்ணலாம். முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கோப நிதான பலி. என கிருபாகாத பலியில அந்த ப்ரொபிசியேஷனை பத்திய ஒரு விளக்கமுமே இல்லை. அந்த கோப நிவாரண பலி தான் அதை சரியா காட்டுகிறது. பலிகள் கோப நிவாரண பலி, ஒப்புரவாக்குதல், ரெகன்சிலியேஷன், கடைசியா ரிடெம்ஷன், மீட்டிங். இந்த நான்கு வார்த்தைகளின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பாவ நிவாரண பலி எவ்வளவு மகோன்னமான ஒரு பலி, அற்புதமான ஒரு பலி, மனித கற்பனைகளுக்கெல்லாம் மீறி தெய்வீக ஆலோசனையிலும் ஞானத்தின் படியாகவும் அன்பின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதுங்கிறத புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அவ்வளவு அருமையா காட்டுகிறது. பாருங்க, இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் பாவம் எவ்வளவு மோசமானது. பரலோகத்தை இந்த உலகத்துக்கு வர வச்சிருக்கிறது நம்ம பாவம். இந்த நேரத்துல ஜோக் அடிக்க கூடாது, இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியாது. கேரட் போக்காது, அந்த நினைப்பே வரக்கூடாது. இதுல இருந்து தெரியுது வேதம் தெரியாததுனால ஆண்டவரும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்கள் தெரியாததுனால தான் ரொம்ப பேரு ரொம்ப உணர்வு இல்லாம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுவிசேஷத்தை பொறுத்து இது ஆண்டவர் நமக்காக செய்திருக்கின்ற அன்பின் அடிப்படையில் செய்திருக்கின்ற அருமையான காரியம். அவரை சிலுவையில பலி கொடுத்து அந்த சிலுவை பலி மட்டும்தான் மனிதனுடைய ரட்சிப்புக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கு. நீதியான முறையிலே நம்முடைய நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்க வைத்து நாம் மீறி கொண்டிருக்கின்ற அத்தனை நீதி கட்டளைகளையும் நமக்காக அவர் நிறைவேற்ற வைத்து நம்மே சுமத்தப்பட்டிருக்கிற கோபத்திலிருந்து நாம் விலகி அவரோடு ஒரு ஒப்புரவாக்குதல் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கோபங்களை எல்லாம் அவர் மேல் சுமத்தி நாம் இதிலிருந்தெல்லாம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் மீட்பராக இந்த உலகத்திலே வந்து அத்தனையையும் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அத்தனையையும் பூரணமாக நிறைவேற்றி நமக்கு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். யார் செஞ்சிருக்க முடியும் இத? விசுவாசிகளுக்கு இதை படிக்கிற பொழுதே உலகத்து உடம்புல ஒரு புள்ளரிப்பு ஏற்படும். அவ்வளவு உண்மையிலேயே இதை படிக்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம உண்மையான விசுவாசிகளா இருந்தா உங்க ஜபங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பண்ற ஜபம் எல்லாம் ஜபமே இல்லை, உண்மையிலேயே பிச்சைக்காரங்க மாதிரி அதையும் இதையும் கேட்கறதுதான் ரொம்ப பேருக்கு ஜபம் இல்ல. ஜபம் தேவனுடைய மகிமையை பற்றி சொல்லுவது. சிலுவை தியாகத்தை நினைச்சு நினைச்சு பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய ஜபங்களும் நம்முடைய ஆராதனையும் வித்தியாசமா மாறும். நம்ம ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய சிந்தனையில மட்டுமல்ல, எங்களுடைய பேச்சில மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக இத்தனையும் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். அதாவது ஒன்று தவறாமல் அந்த பாவத்திலிருந்து விலகுவதற்கான அத்தனையையும் அந்த இயேசு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் மூலமாக நிறைவேற்றி இருக்கிறார். இன்னொன்னு பாருங்க, அந்த இயேசு ரட்சகர் என்று பெயர் எடுப்பதற்கு அவர் பூரணமான ரட்சகரா இருக்கணும். நம்முடைய அடைய போகிற ரட்சிப்பு பூரணமான ரட்சிப்பாக இருக்கணும். அந்த ரட்சிப்பு பூரணமாக இருக்க வேண்டுமானால் அவர் பூரணமான ரட்சகரா இருக்கணும். அப்படி பூரணமான ரட்சகரா இருக்கிறதுக்கு பொருந்தி வருகிற அத்தனையும் கொண்டிருந்தவர் இயேசு மட்டுமே. அதனாலதான் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு புரணமாக கீழ்ப்படித்தார் என்ற வேதத்தில் வாசிக்கிறார். இதெல்லாம் பெரிய காரியங்கள். பூரணமான ஒரு இரட்சகர், பூரணமான ஒரு பாவ நிவாரண பலி நமக்காக, பூரணமான இரட்சிப்பு அதனுடைய விளைவாக கிடைத்திருக்கு. சரி, இந்த இரட்சிப்பு நம்ம எப்படி வந்து அடைகிறது? அடுத்த கேள்வி. எல்லாவற்றையும் அந்த பிதான் குமாரன் ஆவியானவர் செய்து முடிச்சிருக்கிறார். இது எப்படி வந்து நம்மை அடைவது? அதுக்குதான் இயேசு யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கதேமுவிடத்தில் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கணும்னா இதுக்கு இன்னொரு வார்த்தை, நீ உயிர்ப்பிக்கப்படணும். எபேசியர் 2வது அதிகாரத்தில் அதுதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருக்கிற நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். ஏன் உயிர்ப்பிக்கப்படணும்? நம்ம செத்த போன மாதிரி இருந்தோம், பாவம் அதுதான் செஞ்சிருக்கு. போனத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. பாவத்தில் மரித்து உயிரே இல்லாத பிணமாக இருந்த நாம் உயிர்ப்பிக்கப்படும். எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டானோ, எல்லாம் உடல் எல்லாம் சிதைந்து போகிற ஒரு நிலைக்கு அவனுடைய சரீரம் வந்த பொழுதுதான் இயேசு அவனை பார்க்க போனார். அப்படி போய் லாசருவே நீ எழுந்துவான்னு சொன்ன, உயிரே இல்லாமல் இருந்த அந்த சடலத்துல அவருடைய வார்த்தையின் மூலமாக ஜீவன் கொடுக்கப்பட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது பிஞ்சு செதறி போக வேண்டிய கட்டத்தை அவனுடைய சரீரம் அடைஞ்சிருச்சு. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் அங்க வந்த, எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு மேல யார் வந்து அங்க ஒண்ணும் ஆக போறது, அப்பதான் வந்த. வந்து அவருடைய வார்த்தை புகுந்த பொழுது அவனுடைய நாடி நரம்புகள் எல்லாவற்றிலும் உயிர் கொடுக்கப்பட்டு, அவனுடைய இருதயம் அவ்வளவு சிதைந்து போக போயிருந்த அத்தனையும் புதுப்பிக்கப்பட்டு ஜீவனும் ஆற்றலும் உள்ளவனாக, எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாதவனாக அவன் எழுந்து நடந்து வந்தான். இது ஒரு காட்சியை நமக்கு பார்க்கணும். இயேசு இந்த பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 2வது அதிகாரத்துல நீ உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் என்றால் இதுதான் நடந்தது. பாவத்தின் கோரத்தினாலே அந்தகாரத்திலே இருளிலே இருந்து புத்தியும் மனமும் இருளடைந்து போய் பிசாசினுடைய பேச்சை மட்டும் கேட்கிறவர்களாக இருந்து தேவனை விரோதிக்கின்ற ஒரு இருதயத்தை கொண்டிருந்து விலகி ஓடி கொண்டிருந்தவர்கள், ஆண்டவரை பற்றிய உணர்வே இல்லாதவர்களாக, பிசாசினுடைய பேச்சை கேட்கின்ற கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக, கோபாக்கினையின் பிள்ளையாக இருந்த நமக்கு அவர் உயிர் கொடுத்தார் என்ற பொழுது, இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கெல்லாம் சமாதி கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். உயிர்ப்பிக்கப்பட, அப்ப இயேசு பரிகார போர் இந்த பாவ நிவாரண பலியின் மூலமாக நிறைவேற்றி இருக்கின்ற அந்த ரட்சிப்பு, அதனுடைய பலன்கள் எல்லாம் நம்ம வந்து சேரணும்னு சொன்ன நாம உயிர்ப்பிக்கப்படும். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டால் மட்டுமே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக வர முடியும். அது ரொம்ப அவசியம். அதனால நமக்கு புறத்திலிருந்து, நமக்கு வெளியிலிருந்து இந்த காரியம் நடக்கணும். நம்மளால முடியாது. அதை செய்வது யார்? இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியின் மூலமாக சம்பாதித்த அத்தனை ரட்சிப்புக்குரிய பலன்களையும், அவர் அநாதி காலத்தில் அன்பு செலுத்திய அந்த பாவிகளாக இருக்கின்ற அந்த மக்கள் அடையும்படியாக அவர்களை உயிர்ப்பிக்கிறவர் ஒரே ஒருவர் தான், பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதனாலதான் நிக்கதேமுவுக்கு இயேசு அவ்வளவு அருமையாக சொல்லுகிறார், இது காத்து வீசுகிற மாதிரியே. பெந்தகோஸ்தே நாள்ல பேதுரு பிரசங்கம் பண்ண பொழுது அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அங்கு அசைவாடியதனால். ஆவியானவர் அந்த சுவிசேஷ பிரசங்கத்தை, உண்மையான சுவிசேஷ பிரசங்கம் கொடுக்கப்படுகிற பொழுது, அந்த சுவிசேஷ பிரசங்கத்தின் சத்தியங்களை அந்த இருளடைந்து போயிருக்கின்ற கண்கள் திறக்கப்பட்டு அந்த காதுகளுக்குள்ளாக போய் இருதயத்தில் பதியும் படியாக அவர்கள் உயிர்ப்பித்தலை செய்கின்றது பரிசுத்த ஆவியானவர். அது ஒரு பாஸ்டர் செய்ய முடியாது, அவர் மட்டும்தான் செய்யக்கூடியவர். அதனாலதான் ரட்சிப்பு மனிதனுக்கு வருகிற பொழுது அது வார்த்தையின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் வருகிறது. வேதத்தில் ஆவியால் மட்டும் வருவதல்ல, வார்த்தையின் மூலமாக. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாம அதை கேட்காம ஒரு தினம் ரட்சிப்பு அடைய முடியாது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அது கேட்கிற பொழுது ஆவியானவர் அவர்கள் மேல் கிரியை செய்கிறார். அதனாலதான் ரோமர் 10வது அதிகாரத்துல கேள்வி இல்லாமல் விசுவாசம் எப்படி வரும் சொல்றாங்க. பிரசங்கி இல்லாமல் பிரசங்கம் எப்படி கொடுக்கப்பட முடியும்? இப்ப விசுவாசம் வரணும்னு சொன்னா அதுக்கு சுவிசேஷம் தேவை, பிரசங்கி தேவை. ஒருவன் காது கொடுத்து அந்த சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற பொழுதுதான் ஆவியானவர் அங்கு அசைவாடி அவனுக்கு உயிர்ப்பித்தலை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். பாவ நிவாரண பணியின் பலன்களை பாவி அடையும்படியாக செய்கிறார்கள் பாத்தீங்களா. அவை மறுபிறப்பு இல்லாமல் ஒருவனுமே விசுவாசத்தை அடைய முடியும். நமக்கு மனசுல இந்த மறுபிறப்பு அடைந்தவர்கள் அவர்கள் தான் விசுவாசி. ஆனா வேதம் நமக்கு அருமையாக என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, ஒரு பாவி ரட்சிப்பை அடைவதற்கு அவன் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உயிர்ப்பித்தலை கொடுக்கிறவர் ஆவியானவராக இருந்த பொழுதும் பாவியாக இருக்கிற மனிதர் செய்ய வேண்டிய காரியம் தான் பாவி என்பதை உணர்ந்து அந்த பாவத்தை வெறுத்து கசந்து அவரை நோக்கி ஓட வேண்டும், மனம் திரும்புதலை அடைய வேண்டும். இயேசு மட்டுமே தேவன், இயேசு மட்டுமே பாவிகளுக்காக மரித்து அவர்களுக்கு தேவையானதை செய்திருக்கிறார், இரட்சகராக அவர் மட்டுமே இருக்கிறார், வேறு எவருமே இல்லை என்று சொல்லி முழு மனதோடு அந்த இயேசுவை தேவனாக விசுவாசிக்க வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு பாவிகளுக்கு இருக்கு பாத்தீங்களா. அதனாலதான் நீ மனம் திரும்பி விசுவாசின்னு பிரசங்கம் பண்ணுறோம். யோவான் ஸ்நானன் அதுதான் சொன்னான், இயேசு அதையே தான் சொன்னார், பவுலும் அதையே தான் பிரசங்கம் பண்ணார். ஆனா இந்த சுவிசேஷ பிரசங்கத்துல அதெல்லாம் சொல்ல வேண்டியது உண்மைகள், சத்தியங்கள். சத்தியம் இல்லாம ஒருதன் கண்ணு திறக்காது. சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும் வேதம் சொல்லுகிறதா இல்லையா? ஆகவே மனம் திரும்பி ரட்சிப்பு அடைவதன் மூலமாக ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலையை அடைகிறான், ரட்சிப்பின் பலன்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறான். அந்த நிலையை அவன் அடைகிற பொழுதுதான் பரிசுத்தம் அடைகிறான், பரிசுத்தமாகுதல் அவனுக்கு ஆரம்பமாக. புரியுதுங்களா? இப்ப இங்க வந்துட்டோம் பரிசுத்தத்துக்கு. இதுதான் பரிசுத்தத்தின் ஆரம்பம். இதைத்தான் பவுல் ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் இருக்கின்றார், அழைக்கப்பட்டவர் முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு மகிமை அடைகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவியானவரால் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு மன திரும்புதலையும் விசுவாசத்தையும் அடைந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். வேற விதத்துல மனுஷன் பாவி பரிசுத்தப்படுத்த முடியாது. இதுதான் பரிசுத்தத்துக்கு ஆரம்பம். அப்ப இயேசு கிறிஸ்துவில் உண்மையாகவே அவருடைய சிலுவை மரணத்தின் தாற்பரியத்தை உணர்ந்து தன்னுடைய பாவ நிலையையும் தான் உணர்ந்து அதற்காக மனம் வெறுத்து கசந்து அந்த இயேசுவிடத்திலே ரட்சிப்புக்காக தாழ்மையோடு ஓடி அதை பெற்று கொண்டுகிற நிலையை அடைகிற பொழுது அவன் பரிசுத்தம் அவனில் ஆரம்பமாகிறதுன்னு பார்க்கணும். இதுதான் பரிசுத்தத்துக்கு ஆரம்பம். நாளைக்கு நாம் பார்க்க போவது இப்படி பரிசுத்தத்தை ஆரம்பத்தை அடைந்த ஒருவன் எப்படி அந்த பரிசுத்த வாழ்க்கையை பரலோகம் போகிற வரையிலும் வாழ்வதுங்கிறது. அப்ப மூணு செய்தி இருக்குது. போதாது, இருந்தாலும் அதுக்குள்ள சொல்லி முடிக்க பாரு. இதுவரையும் நான் சொன்னதெல்லாம் பரிசுத்தத்தின் ஆரம்பம். ஆகவே படுக்க போறதுக்கு முந்தி கூட இதெல்லாம் சிந்தனை செஞ்சு பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு இயேசுவுக்கும் அந்த கர்த்தருக்கும் நன்றி செலுத்த வேண்டியவர்கள் தெரியுமா? அதெல்லாம் கேட்டதெல்லாம் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, உங்களுடைய ஊழிய பணிகள்லையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னா ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார். அப்படியான மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னா இழப்பு நமக்கு தான், யாருக்குமே இல்லை. ஜெபம் பண்ணுங்க.